அனைவருக்கும் வணக்கம். நான் ஆசிரியர் ஞானப்பிரகாசம் ரமேஷ்குமார், சர் ரசிக் ஃபரீட் தேசிய பாடசாலை, பண்டார்வளை. இன்றைய பாடத்தில் நாம் கற்கவிருக்கும் விடயமானது இம்முறை கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சைக்கு முகம் கொடுக்கவிருக்கும் எமது மாணவர்களுக்காக தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்பம் என்ற பாடத்தில் 5ஆம் அலகான பல்லூடக தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி எளிய இணையதளங்களை எவ்வாறு வடிவமைத்தல் என்ற தலைப்புக்கு கீழே தேர்ச்சி மட்டம் 14.1, 14.2 போன்ற பகுதிகளை நாம் பார்க்கவிருக்கின்றோம். இன்றைய பாடத்தில் நாம் பிரதானமாக கற்கவிருக்க வேண்டிய விடம் HTML எனும் சுற்றுருவாக்க மொழி பற்றிய ஒரு கற்றலாகும். இந்த HTML எனப்படுவது இதனுடைய விரிவாக்கம் ஹைபர்டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ். இந்த மொழியினை பயன்படுத்தி சில ஒட்டுக்களை பயன்படுத்தி நாம் நிறைய எமக்கு தேவையான இணைய பக்கங்களை நாம் வடிவமைத்துக் கொள்ளலாம். இதற்கு முன்பாக நாம் இணைய பக்கங்கள் பற்றி சில விடயங்களை கற்றுக்கொள்வோம். இன்று நாம் பயன்படுத்தப்படுகின்ற எல்லா இணைய பக்கங்களும் ஒவ்வொரு விதமாக ஒவ்வொரு தேவைக்கு ஏற்ப வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது. இன்று தேவைகள் என்பதை நோட்டு நோக்குவோமாயின் பயனர்களுடைய தேவைகள் வெவ்வேறு விதமாக காணப்படும். அதற்கு ஏற்ற வகையில் இணைய பக்கங்கள் தயாரிக்கப்பட்டு வருகின்றது. அந்த வகையில் இணைய பக்கங்களுடைய வகைகள் தகவல் தொடர்பாடலை அடிப்படையாக கொண்டு தயாரிக்கப்பட்டிருக்கும். சில தகவல்களை நாம் திரட்டிக் கொள்வதற்காக, உதாரணமாக www.nie.lk என்ற இணையதளம், இது ஆசிரியர்களுக்கு தேவையான தகவல்களை பெற்றுக்கொள்வதற்காக அமைக்கப்படுகின்ற ஒரு இணையதளம் ஆகும். அதே போல் வணிகத்தை அடிப்படையாக கொண்ட, வியாபாரத்தை நோக்கமாக கொண்ட இணையதளங்கள், இணையத்திலே பொருட்களையும் சேவைகளையும் வழங்கும் இணையதளமாக காணப்படுகின்ற Amazon, Daraz, eBay போன்ற இணையதளங்கள். அவ்வாறு பொழுதுபோக்கு அம்சங்களுக்காக நாம் சில இணையதளங்களை பயன்படுத்துகின்றோம். அந்த வகையில் பாடல், திரைப்படம், நாடகம், வினோத விளையாட்டுகள் அல்லது வானொலி கேட்டல், தரவிறக்கம் போன்றவற்றிற்காக சில இணையதளங்களை நாம் பயன்படுத்துகின்றோம். சோ அவ்வாறான இணையதளங்கள் பொழுதுபோக்குக்காக பயன்படுத்தக்கூடிய இணையதளங்கள், உதாரணம் youtube.com. விளம்பரங்களுக்காக பயன்படுத்தக்கூடிய இணையதளங்கள், நிறுவனங்கள் தான் உற்பத்தி செய்த பொருட்களை மக்களுக்காக காட்சிப்படுத்துவதற்காக பயன்படுத்தப்படுகின்ற இணையதளங்கள். அதே போல் செய்திகளை வழங்குவதற்காக இலங்கையை பொறுத்தவரையில் www.newspace.lk என்ற இணையதளம் எமக்கு தேவையான செய்திகளை நாம் அங்கிருந்து பெற்றுக் கொள்ளலாம். அவ்வாறே சமூக தொடர்புகளை கட்டியெழுப்பும் ஊடகங்கள், சோசியல் மீடியாஸ், facebook.com, ட்விட்டர் போன்ற இணையதளங்கள் கல்வி மட்டம், தொழில்சார் வெறுப்பு மற்றும் வேறு நோக்கங்களுக்காக வேறுபட்ட சமூக குழுக்களிடையே தொடர்பை உருவாக்குவதற்காக பயன்படுத்தக்கூடிய இணையதளங்கள். தேடல் பொறிகள், எமக்கு தேவையான சொல் அல்லது வாக்கியம் ஒன்றை டைப் செய்வதன் மூலம் எமக்கு தேவையான விடயங்களை நாம் அங்கு சென்று பெற்றுக் கொள்ளலாம். அவ்வாறான இணையதளங்கள் தேடல் பொறிகளாக காணப்படுகின்றது, உதாரணம் google.com. அதே போல் ஒரு தனிநபர் நோக்கம், ஒரு தனிநபருடைய விடயங்கள் அடங்கலான ஒரு இணையதளம், ஒரு பிரசித்தி பெற்ற கிரிக்கெட் பிளேயர் இருப்பாராயின் அவர் பற்றி ஒரு இணையதளம் படைக்கப்பட்டிருக்கும். சோ அவ்வாறான இணையதளங்கள் தனிநபர் நோக்கத்திற்காக பயன்படுத்தக்கூடிய இணையதளங்கள். இவ்வாறாக இணையதளங்கள் வகைப்படுத்தப்படும். இவ்வாறாக நாம் ஒரு இணைய பக்கத்தினை சென்று பார்வையிடுகின்ற போது அவ் இணைய பக்கத்திலே நிறைய விடயங்கள் உள்ளடக்கமாக காணப்பட்டிருக்கும். சில விடயங்கள் டெக்ஸ்ட் ஃபார்மட்டில், பாடங்கள் டெக்ஸ்ட் ஃபார்மட்டில் காணப்படும், உதாரணமாக PDF ஃபார்மெட், தகவல்களின் சுருக்கம் ஒரு PDF ஃபார்மெட்டில் அங்கு காணப்படும். படிமங்கள் காணப்படும், நிறைய படங்கள் அங்கே காணப்பட்டிருக்கும். அதே போல் சில வாய்ஸ் கிளிப்ஸ், ஒலிகள், ஒலி கோப்புகள் அங்கே காணப்படும், காணொலிகள், வீடியோ கிளிப்ஸ் அங்கே காணப்படும், அசைவூட்டங்கள் காணப்படும், அனிமேஷன்ஸ், அங்கும் இங்கும் அசையக்கூடிய அழகான அனிமேஷன்ஸ் அசைவூட்டங்கள் அங்கே காணப்படும், பதிப்புரிமை, கோப்பிரைட் மற்றும் பராமரிப்பு விவரம் பற்றியான விவரங்கள் அங்கே காணப்பட்டிருக்கும், விளம்பரங்கள், அடிக்கடி வந்து போகின்ற விளம்பரங்கள் அங்கே காணப்படும், தேடல் வசதிகள், அவ் இணைய பக்கத்திலே நாம் சென்று எமக்கு தேவையான ஒரு விடயத்தை டைப் செய்வதன் மூலம் பெற்றுக்கொள்ளக்கூடிய வசதி அங்கே படைக்கப்பட்டிருக்கும். அதேபோல் இணையத்தில் இருந்து பயனருக்கு தேவையான மென்பொருள்கள், எழுத்துரு வகைகள் போன்றவற்றை தரவிறக்கம் செய்யும் வசதி காணப்படுகிறோம், டவுன்லோட் ஆப்ஷன்ஸ் காணப்படும். இதனோடு சேர்ந்து ஒரு இணைய பக்கத்தில் சில மீ இணைப்புகள் காணப்படும், ஹைப்பர் லிங்க்ஸ். அந்த லிங்கினை கிளிக் செய்வதன் மூலம் வேறொரு விடயத்தை அல்லது வேறொரு பக்கத்தை நாம் பெற்றுக் கொள்ளலாம். சோ இவ்வாறான விடயங்கள், உள்ளடக்கங்கள் அமைந்ததாகவே ஒரு இணைய பக்கம் வடிவமைத்து காணப்படும். நாம் இதுவரை கற்ற விடயங்கள் பயனர்களுக்கு தேவையான வகையில் எவ்வாறு இணைய பக்கங்கள் வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது, அதே சந்தர்ப்பத்தில் ஒரு இணைய பக்கத்திலே உள்ளடக்கியிருக்கும் விடயங்கள் யாவை போன்ற விடயங்களை பற்றி பார்த்தோம். தொடர்ந்து ஒரு இணைய பக்கமானது எந்த மொழியினை அடிப்படையாக கொண்டு தயாரிக்கப்படுகின்றது. எம்முடைய இன்றைய பிரதான பாடம் இதுவாகும், HTML. HTML என்று சுருக்கமாக அழைக்கப்படுகின்ற ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ் என்றும் அடிப்படை மொழியை பயன்படுத்தி இன்று வலைப்பக்கங்கள் தயாரிக்கப்பட்டு வருகின்றது. இதை தவிர்த்து உங்களுக்கு தெரிந்த ஏனைய மொழிகள் காணப்படுகின்றது. உதாரணம் ஜாவா, C++, பைத்தன் போன்ற மொழிகள் கணினியுடைய நிகழ்ச்சியினை எழுதுகின்ற மொழிகளாக காணப்படும். இது அவ்வாறான ஒரு மொழி அல்ல. HTML ஆனது அதனுடைய டெக்ஸ் அல்லது குறிமுறைகள் மூலம் இணைய பக்கங்களை வடிவமைப்பதற்கு பயன்படுகின்ற ஒரு மொழியாகும். இந்த HTML எனும் மொழியினை பயன்படுத்தி நாம் தயாரிக்கின்ற ஒரு இணைய பக்கத்தினை வலை மேலொடி மூலம் காட்சிப்படுத்தலாம். இன்று மாணவர்களிடையே எழுகின்ற ஒரு சந்தேகம், வலை மேலொடி என்றால் என்ன, தேடற் பொறி என்றால் என்ன? வலை மேலொடி எனப்படுவது வெப் ப்ரௌசர்ஸ், எமது கணினியிலே நிறுவப்படுகின்ற இணையதளத்திற்குள் பிரவேசிப்பதற்காக நாம் பயன்படுத்துகின்ற சஃபாரி, ஃபயர்ஃபாக்ஸ், குரோம், ஹெட்ஜ், அதேபோல் ஒபேராமினி போன்றவை வெப் ப்ரௌசர். சர்ச் என்ஜின் எனப்படுவது கூகுள், யாஹூ, ஹண்டெக்ஸ், ஆஸ்க் போன்றவாறானவை சர்ச் என்ஜின், அதாவது தேடற் பொறிகள். இது இரண்டுக்கும் இடையிலான வித்தியாசங்கள். இந்த வலை மேலொடிகள் வந்து என்னவென்றால் கணினியிலே காணப்படுகின்ற பணிச்செயல் முறைமைகளுக்கு ஏற்ற வகையில் அமைக்கப்பட்டிருக்கும். இப்ப சஃபாரி எனப்படுவது மெக் ஓஎஸ் ஓஎஸ், ஆப்பிள் நிறுவனத்தினால் வெளியிடப்படுகின்ற மெக் ஓஎஸ் ஓஎஸ் மாத்திரமே பயன்படுத்த முடியும். அதே போல் இந்த ஃபயர்ஃபாக்ஸ், குரோம், எட்ஜ், ஒபேராமினி போன்றவை இந்த மெக் ஓஎஸ், விண்டோஸ், லினக்ஸ், குரோம், ஆண்ட்ராய்ட் போன்றவற்றில் பயன்படுத்தப்படும். தொடர்ந்து நாம் ஒரு HTML மொழியினை பயன்படுத்தி எவ்வாறு ஒரு இணையதளத்தினை, ஒரு அடிப்படையான இணையதளத்தினை எவ்வாறு வடிவமைப்பது என்பது பற்றி தெளிவாக பார்ப்போம். இந்த HTML எனும் மொழியானது எமது கணினியிலே காணப்படுகின்ற சில மென்பொருள்களை வைத்து எழுதி கொள்ளலாம். உதாரணமாக நோட்பேட், உங்களுடைய கணினியிலே காணப்படுகின்ற நோட்பேட், நோட்பேட் பிளஸ் போன்றவற்றின் மூலம் HTML குறிமுறைகளை எழுதலாம். இது நாம் மெனுவலாக டைப் செய்ய வேண்டும். அதே போல் எமக்கு இலகுவாக சில மென்பொருள்கள் காணப்படுகின்றன. உதாரணமாக சப்ளிம், இந்த மென்பொருளிலே எமக்கு தேவையான HTML டெக்ஸ்ட் தானாகவே எழுதப்பட்டிருக்கும். அதனை விட உங்களுடைய கணினியிலே காணப்படுகின்ற நோட்பேட், நோட்பேட் பிளஸ் போன்றவற்றில் டைப் செய்வதன் மூலம் நீங்கள் ஒரு இணைய பக்கத்தினை தயாரிப்பதால் உங்களுக்கு மேலும் HTML குறிமுறைகள் பற்றிய தெளிவான அறிவு, தெளிவான விளக்கத்தினை நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். தொடர்ந்து நாம் இங்கே HTML உடைய பிரதான அடிப்படை குறிமுறைகளை பற்றிய விடயங்களை கற்போம். மாணவர்கள், நாம் சொல்லும் விடயங்களை உங்களுடைய பயிற்சி புத்தகத்திலோ அல்லது கணினிகள் யாராவது வைத்திருந்தால் அதனை பயிற்சி செய்வதன் மூலம் மேலும் தெளிவான விளக்கத்தினை பெற்றுக் கொள்ளலாம். ஒரு HTML மொழியினை பயன்படுத்தி அதனுடைய குறிமுறைகளை பயன்படுத்தி ஒரு இணைய பக்கத்தினை நான் வடிவமைக்கும் போது நாம் எமது கணினியிலே சேமிக்க வேண்டிய இடத்திலே அதனுடைய கோப்பு நீட்சி, அதாவது ஃபைல் எக்ஸ்டென்ஷன் எனப்படுவது, ஃபைல் எக்ஸ்டென்ஷன் எனப்படுவது ஒரு படிமம் எனப்படின் JPEG-இல் காணப்படும், ஒரு ஒலி கோப்பு வேவ், MP3 போன்ற ஃபார்மேட்களில் அதனுடைய ஃபைல் எக்ஸ்டென்ஷனில் காணப்படும், அதற்கு பேர் கோப்பு நீட்சி. அந்த வகையில் ஒரு HTML வலைப்பக்கத்தினை தயாரிக்கின்ற போது, அதனை சேமிக்கின்ற போது உங்களுக்கு தேவையான பெயரினை கொடுத்து பின்பு .html எனும் கோப்பு நீட்சியின் மூலம் சேமிக்க வேண்டும். அதன் பிறகுதான் நீங்கள் தயாரித்த HTML மொழியினை பயன்படுத்தி தயாரித்த அந்த வலைப்பக்கமானது உங்களுடைய வலை மேலோடியில் சரியான வெளியீட்டுடன் காட்சிப்படுத்தப்படும். ஓர் HTML அறிக்கை ஒன்றில் அதனுடைய பிரதான கட்டமைப்பில் சில அத்தியாவசிய ஒட்டுக்கள் காணப்படும். அவையானவை ஆரம்ப ஒட்டுக்கள், அதே போல் முடிவு ஒட்டுக்கள். நாம் ஒரு HTML மொழியினை பயன்படுத்தி ஒரு வலைப்பக்கத்தை நிர்மாணிக்கும் போது HTML என்பது ஒரு ஆரம்ப ஒட்டாக காணப்படும். அதே போல் அதனுடைய முடிவு HTML ஒரு முடிவு ஒட்டாகவும் அங்கே டைப் செய்ய வேண்டும். இந்த HTML என்று ஆரம்பித்து HTML என்று முடித்து இடையிலே காணப்படுகின்ற அந்த தலைப்பகுதி ஹெட், அதே போல் இடையிலே காணப்படுகின்ற இன்னொரு பகுதியான முடிப்பகுதி, இரண்டுமே ஆரம்ப ஒட்டுக்களாகவும் இருக்க வேண்டும், முடிவு ஒட்டுக்களாகவும் அங்கே இருக்க வேண்டும். HTML அறிக்கையானது அந்த ஹெட் பகுதியில் நீங்க டைட்டில் எனும் டெக் ஓபன் செய்து டைப் பண்ணப்படுகின்ற விடயமானது அங்கே தலைப்பாக காணப்படும், மற்றும் பொடி எனும் பகுதியிலேயே வலைப்பக்கத்தின் உள்ளே அமைய வேண்டிய எல்லா விடயங்களும் அந்த பொடி எனும் ஆரம்ப ஒட்டுக்கும் முடி என்னும் முடிவு ஒட்டுக்கும் இடையில் தயார் செய்யப்பட வேண்டும். ஒரு HTML குறியீடை அல்லது ஒரு HTML ஒட்டினை நாம் டைப் செய்யும் போது பெரிது சிறிது அடையாளங்களுக்கு இடையில் டைப் செய்ய வேண்டும். ஒரு ஆரம்ப ஒட்டாக இருந்தால் பெரிது அடையாளமிட்டு அதற்கு இடையில் உங்களுடைய டெக்னை டைப் செய்து சிறிது அடையாளத்தை இட வேண்டும். அதே அது ஒரு முடிவு ஒட்டாக இருந்தால் பெரிது அடையாளத்தை இட்டு ஸ்லேஸினை டைப் செய்து பிறகு உங்களுடைய ஒட்டினை டைப் செய்து சிறிது அடையாளத்தை செய்து முடிக்க வேண்டும். சோ இவ்வாறான முறையிலேயே ஒரு HTML ஒட்டானது நீங்கள் HTML எடிட்டர் HTML மொழியினை பயன்படுத்தி தயாரிக்கக்கூடிய மென்பொருள்களிலே டைப் செய்யும் விதம் இவ்வாறாக அமைய வேண்டும். HTML ஒட்டுக்களை பயன்படுத்தி நாம் இணைய பக்கங்களை வடிவமைக்கும் போது அங்கே கேஸ் சென்சிட்டிவ், அதாவது பேரெழுத்து சிற்றெழுத்து என்ற வேறுபாடுகளுக்கு எந்த இடமும் இல்லை. நீங்கள் கேபிட்டலில் டைப் செய்தாலும் சிம்பிளில் டைப் செய்தாலும் சரியான முறையில் உங்களுடைய ஒட்டுக்களை அங்கே டைப் செய்தால் அதற்கு ஏற்ற வெளியீடுகளை நாம் பெற்றுக் கொள்ளலாம். நீங்கள் டைப் செய்யப்படுகின்ற அந்த அடையாள ஒட்டானது பிழையான முறையில் வழங்கப்படின் அதற்கான வலுச்செய்தி அல்லது இரர் மெசேஜ் உங்களுடைய வலை மேலோடியில் காட்சிப்படுத்தப்படும் போது அங்கே வெளிவராது. தொடர்ந்து நாம் HTML இல் காணப்படுகின்ற பிரதான அடிப்படையான ஒட்டுக்கள் பற்றி தெளிவாக பார்ப்போம். மாணவர்கள் தங்கள் அறையில் கண்ணிகள் காணப்படுமையின் அந்த கணனிகளில் காணப்படுகின்ற நோட்பேட் எனும் மென்பொருளில் நான் கூறுகின்ற டெக்களை அல்லது ஒட்டுக்களை டைப் செய்து நீங்கள் பயிற்சி செய்து பார்த்தால் இன்னும் இலகுவாக HTML மொழியினை பற்றிய விளக்கத்தினை பெற்றுக் கொள்ளலாம். முதலில் HTML என்று டைப் செய்து கொள்ளுங்கள். பிறகு add எனும் ஒட்டினை டைப் செய்து கொள்ளுங்கள். அதற்கு கீழாக டைட்டில் எனும் டெக்னை டைப் செய்து உங்களுக்கு தேவையான ஒரு டெக்ஸினை அங்கே டைப் செய்ய, உதாரணமாக மை பேஜ் அல்லது மை வெப்சைட் என்று டைப் செய்து அந்த டைட்டில் எனும் டெக்னை முடிவுறுத்த வேண்டும். எவ்வாறென்றால் பெரிது அடையாளம் ஸ்லேஸ் குறியீடு டைட்டில் சிறிது அடையாளம் மட்டு அதனை முடித்துக் கொண்டு ஹெட் பகுதிக்குள்ளே நாம் டைப் செய்து கொண்டிருக்கிறோம். அதனால் ஹெட் எனும் டெக்கையும் முடித்துக் கொண்டு HTML என்று உங்களுடைய டெக்னை முடிவுறுத்துங்கள். இவ்வாறு டைப் செய்த விடயத்தினை நீங்கள் சேமிக்கும் போது அதற்கான பெயரினை வழங்கும் போது அந்த பெயருக்கு பின்புறமாக .html என்று சேமியுங்கள். பிறகு நீங்கள் சேமித்த இடத்திலே நீங்கள் சென்று அதனை டபுள் கிளிக் செய்து ஓபன் செய்யும் போது ஏதாவது ஒரு வலை மேலோடியில் அது திறக்கும். திறக்கும் போது அந்த வலை மேலோடியில் மேற்பக்கத்தில் அந்த டைட்டில் காணப்படும். தொடர்ந்து இந்த HTML மொழியிலே அடுத்த குறியீடான அந்த பொடி என்னும் குறியீடு, அந்த பொடி என்னும் டெக் ஓபன் செய்து உங்களுக்கு தேவையான ஒரு விடயத்தினை டைப் செய்து பொடி என்ற டெக்னை முடிவுறுத்த வேண்டும். மீண்டும் சென்று சேமித்த இடத்திலே அதை டபுள் கிளிக் செய்து ஓபன் செய்து பார்க்கும் இடத்திலே வலை மேலோடியில் அந்த இணைய பக்கத்தின் உள்ளடக்கத்தில், இணைய பக்கத்தின் உள், அந்த பக்கத்தின் உள்ளே நீங்கள் டைப் செய்த விடயங்கள் காட்சிப்படுத்தப்படும். சோ இதுதான் ஒரு பொடி டெக் எவ்வாறு டைப் செய்ய வேண்டும், ஒரு இணைய பக்கத்தினுடைய பொடி எவ்வாறு உருவாக்கப்பட வேண்டும் என்பதற்கான குறியீட்டு விளக்கமாகும். தொடர்ந்து ஒரு HTML மொழியினை பயன்படுத்தி நாம் வலைப்பக்கத்தினை தயாரிக்கின்ற போது அவ்வலைப்பக்கத்திலே எவ்வாறு தலைப்புக்கள் மற்றும் உப தலைப்புகளை காட்சிப்படுத்த முடியும் என்பது பற்றிய விளக்கங்களை பார்ப்போம். இதற்காக நாம் பயன்படுத்தக்கூடிய டெக் ஆனது HTEC. அதாவது இந்த HTEC ஆனது H1 முதல் H6 வரை எமது ஒட்டுக்களை நாம் டைப் செய்யலாம். H1 என்று ஓபன் செய்து உங்களுடைய தலைப்பினை டைப் செய்து H1 என்று முடிவெடுத்தும் போது அது ஒரு தலைப்பாக அங்கே வலைப்பக்கத்திலே காணப்படும். H2 என்று டைப் செய்து ஒரு டெக்ஸினை டைப் செய்து H2 என்று முடிவெடுத்தும் போது அது ஒரு உபதலைப்பாக அல்லது தலைப்பாக காணப்படும். இவ்வாறாக H1 முதல் H6 வரை நாம் ஹெடர் ஒட்டுக்களை தயாரிக்கலாம். இதன் போது அதனுடைய வித்தியாசமாக நாம் முதலிலே காட்சிப்படுத்தப்பட்ட தலைப்பிலிருந்து கடைசி வரையான அந்த தலைப்புகள் பருமன்களில் வித்தியாசப்படும். H1 H6 ஆனது ஒரு பருமனில் சிறியதாக காணப்படும். சோ இவ்வாறாக பருமன்களை தீர்மானிப்பதற்காக, பருமன்களின் வித்தியாசத்தை காட்டுவதற்காக இந்த அடர் செக் ஆனது வலைப்பக்கங்களிலே பயன்படுத்தப்படும். தொடர்ந்து இன்னும் ஒரு அடிப்படையான டெக் பற்றி பார்ப்போம். பி எனப்படும் டெக். பி எனப்படுவது பேராகிராப். ஒரு வலைப்பக்கத்திலே பந்தி ஒன்றினை கட்டமைப்பதற்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு பிரதான ஒட்டாக இந்த பி டெக் பயன்படுத்தப்படும். பி டெக்கினை ஆரம்பித்து உங்களுக்கு தேவையான பந்தியினை அங்கு டைப் செய்து பி டெக்கினை முடிவுறுத்தப்படும் போது வலைப்பக்கத்திலே அந்த பந்தியானது, அந்த பேராகிராப்பானது காட்சிப்படுத்தப்படும். தொடர்ந்து ஒரு இணைய பக்கத்தில் வரிகளை வேறாக்குவதற்காக நாம் பயன்படுத்தக்கூடிய, அதாவது லைன் பிரேக் பண்ணுவதற்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு டெக்காக நாம் பாவிப்பது BR எனும் டெக் ஆகும். ஒரு வாக்கியத்தினை டைப் செய்து அதன் பின்பாக நீங்கள் BR எனும் டெக்கினை டைப் செய்து கீழே ஒரு வாக்கியத்தை டைப் செய்யும் போது இடையில் இந்த வரிகள் வேறாக்கப்படும். தொடர்ந்து ஒரு வலை பக்கத்திலே எழுத்துருக்களை வடிவமைக்கும் தன்மையை காட்சிப்படுத்தக்கூடிய சில ஒட்டுக்களை பற்றி நாம் பார்ப்போம். அந்த வகையில் முதலாவது டெக் ஆன BTEC. BTEC எனப்படுவது ஒரு எழுத்தினை அல்லது ஒரு சொல்லினை அல்லது ஒரு வாக்கியத்தினை தடித்த எழுத்தில் காட்டுவதற்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு டெக் ஆகும். அடுத்தது I எனும் குறியீடு. I எனும் டெக் ஆனது சரிவாக்கம், இட்டலிக். ஒரு சொல்லினை அல்லது ஒரு வாக்கியத்தினை அல்லது ஒரு எழுத்தினை சாய்வாக ஒரு வலை மேலோடியிலே வலைப்பக்கத்திலே காட்டுவதற்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு டெக்காக இந்த ஐ டெக் பயன்படுத்தப்படும். அடுத்ததாக யூ எனும் டெக். ஒரு சொல்லுக்கு அடியில் அல்லது ஒரு வாக்கியத்திற்கு அடியில் நாம் அடிக்கோடிட்டு காட்டுவதற்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு டெக்காக யூ எனும் டெக் பயன்படுத்தப்படுகின்றது. EM எனும் டெக், அதாவது எம்பசிஸ், ஒரு முக்கியத்துவத்தினை காட்டுவதற்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு டெக். எஸ் எனும் ஒரு டெக். எஸ் எனப்படுவது நாம் சொல்முறை வழிபடுத்தலில் பார்த்திருப்போம். ஸ்ட்ரைக், ஒரு சொல்லுக்கு ஒரு சொல்லினை டைப் செய்து அந்த சொல்லினுடைய நடுவிலே ஒரு கோடினை இடுவதற்காக, கிடைக்கோடாக இடுவதற்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு டெக்காக இந்த ஸ்ட்ரைக் எஸ் எனும் டெக் பயன்படுத்தப்படுகின்றது. தொடர்ந்து SUP எனும் டெக். SUP என்பது சூப்பர்ஸ்கிரிப்ட், மேல் புள்ளியிட்டு காட்டப்படுவது. உதாரணமாக நாம் ஒரு கணித பாடத்திலே 2 × 3 என்பதை டைப் செய்து காட்டும் போது, அதனை காட்சிப்படுத்தப்படும் போது அந்த 3க்கு முன்பாக SUP எனும் டெக்னை டைப் செய்து பின்பு அதனை SUP என முடிவுறுத்தும் போது மேல் புள்ளியிட்டு காட்டப்படும். அதே வகையில் சப்ஸ்கிரிப்ட் SUB எனப்படுவது கீழ் புள்ளியிட்டு காணப்படும். அடியினை டைப் செய்து காட்டுவதற்காக இந்த டெக் நாம் பயன்படுத்தப்படும். அதே சந்தர்ப்பங்களில் இன்னொரு முக்கியமான டெக் அங்கே பயன்படுத்தப்படுகின்றது, அந்த MACU டெக். இந்த MACU, அதாவது MARQEEE என்பது ஒரு வலைப்பக்கத்திலே ஒரு சொல் அல்லது ஒரு வாக்கியமானது கிடை திசையில் அசைவினை, அனிமேஷனாக இந்த பக்கம் இருந்து அந்த பக்கமாக அசையும், அந்த பக்கத்திலிருந்து இந்த பக்கமாக அசையும், இந்த விதமான வெளியீடுகளை காட்டுவதற்காக காட்சிப்படுத்துவதற்காக நாம் பயன்படுத்தக்கூடிய இந்த டெக் ஆனது இந்த MARQEE எனும் டெக் ஆகும். ஒரு வலைப்பக்கத்திலே நாம் காட்சிப்படுத்தக்கூடிய ஒரு ஒட்டானது எந்த வகையில், எந்த இடத்தில், எந்த நிறத்தில், எந்த தடிமத்தில் காணப்பட வேண்டும் என்ற விடயங்களை காட்சிப்படுத்துவதற்கு நாம் பயன்படுத்தக்கூடிய சில ஒட்டுக்கள் காணப்படுகின்றது. அந்த ஒட்டுக்கள் என்னவென்றால் பண்பு, அதே போல் அந்த பண்புக்கு வழங்கப்படக்கூடிய பெருமதி. ஒரு தலைப்பானது ஒரு வலைப்பக்கத்திலே நடுவில் அமைய வேண்டும் என்றால் அந்த அலைன் என்பது அதனுடைய பண்பு, அதனுடைய பெருமதி சென்டர் ஆகும். அலைன் அலைன் என்பது அதனுடைய பண்பு, சென்டர் என்பது அதனுடைய பெறுமதி. உதாரணமாக H1 எனும் டெக்னை டைப் செய்து அதற்கு அலைன் என்று டைப் செய்து சமன் ஈக்குவல் டைப் செய்து அப்போஸ்ட்ரோபிக் மார்க் அதாவது மேற்கோள் குறிகளுக்கு இடையில் அந்த சென்டர் என்று கொடுக்கப்பட்டு அந்த ஒட்டு முடிவுறுத்தப்படும் எண்ணின் அந்த தலைப்பானது வலைப்பக்கத்தில் நடுவிலே காட்டப்படும். தொடர்ந்து நாம் ஒரு எழுத்துரு எவ்வாறு அமைய வேண்டும், ஒரு டெக்ஸ்ட் எவ்வாறு ஃபார்மட் செய்யப்பட வேண்டும், அதற்கான பண்பு ஃபாண்ட் ஃபேஸ் என்பது அதனுடைய பண்பு, அதற்கு வழங்கப்பட வேண்டிய அந்த பெறுமதி எவ்வாறான பொண்ட், எந்த வகையான பொண்ட், ஏரியலா, கலிபரியா அல்லது பாமினியா போன்ற பொண்கள் அங்கே கொடுக்கப்படும், அவ்வாறான விடயங்கள் அந்த ஃபாண்ட் ஃபேஸினுடைய பெறுமதிகளாக அமையும். அதே சந்தர்ப்பத்தில் அதனுடைய நிறம், நிறம் என்பது ஒரு பண்பு, ஒரு அட்ரிபியூட், அதற்காக நாம் வழங்கப்படுகின்ற அந்த பெறுமதி வெளிவு என்பது எந்த நிறத்திலே காணப்பட வேண்டும். சோ இவ்வாறான விடயங்கள் ஒரு வலைப்பக்கத்திலே காட்சிப்படுத்தப்படும் போது இந்த பண்பும் அதற்கான பெறுமதிகளும் அங்கே டைப் செய்யப்பட வேண்டும். அச்சமயத்திலே ஒரு அழகான, ஒரு பூரணமான ஒரு வலைப்பக்கத்திலே நாம் அங்கே காட்சிப்படுத்த முடியும். தொடர்ந்து ஒரு இணைய பக்கத்தில் எவ்வாறு படிமம் ஒன்றினை காட்சிப்படுத்தல் என்பதை பற்றி பார்ப்போம். படிமம் என்பதற்கான அந்த ஒட்டு IMG இமேஜ், டெக்னை ஆரம்பித்து IMG SRC என்பது சோர்ஸ், அதனுடைய மூலம், இதனை கொடுத்து சமன் அடையாளம் விட்டு மேற்கோள் குறிக்குள் அதனுடைய முழுமையான பாதையை நாம் வழங்க வேண்டும். பாதையை வழங்கும் இடத்திலே நீங்கள் உதாரணமாக டெஸ்க்டாப்பிலே ஒரு படம் இருக்குமனின் அந்த படத்தினை ரைட் கிளிக் செய்து அதனுடைய ப்ரொபர்டிஸ் போய் பார்க்கும் போது அதனுடைய லொகேஷனை, அதனுடைய பாதையை முழுமையாக வழங்கும். அதனை காப்பி செய்து அங்கே பேர் செய்யும் இடத்திலே அந்த படமானது, அந்த படிமமானது ஒரு வலைப்பக்கத்திலே அழகாக காட்சி செய்யப்படும். அதேவேளை அந்த படிமத்தினுடைய பருமன்களை எம்மால் முடிந்த வழியில் மாற்றிக்கொள்ளலாம். பருமம் என்பது அதனுடைய பண்பு, அதனை அந்த வித், ஹைட் போன்ற டெக்னூடாக அதற்கு ஏற்ற வகையில் நீங்கள் பெறுமதிகளை வழங்கும் போது அதனுடைய அந்த படத்தினுடைய அல்லது படிமத்தினுடைய பருமனானது அங்கு மாறி உங்களுக்கு ஏற்ற வகையில் அந்த வலை மேலுடையில் காட்சி தரும். தொடர்ந்து நாம் பார்க்க வேண்டிய மற்றொரு ஒட்டானது மீ இணைப்பு ஒட்டுக்கள், ஹைப்பர்லிங்க்ஸ். அதாவது ஒரு வலைப்பக்கத்தில் வேறொரு வலைப்பக்கத்தினுடைய முகவரி அல்லது வேறொரு விடயத்தினுடைய ஹைப்பர்லிங்கினை எவ்வாறு கொடுப்பது. இதற்கான டேக், டெக்னை ஓபன் செய்து ஏ எனும் டேக், ஆங்கர் எனும் டேக், அதனுடைய பண்பு HREF, அதனுடைய பண்பு HREF, அதற்கு நாம் வழங்கப்பட வேண்டிய அந்த பெறுமதியானது மேற்கோள் குறிக்குள் மீ இணைப்பு முகவரி, எந்த வலைப்பக்கத்தினுடைய முகவரியோ அதனை காப்பி செய்து டெக் டெக்னை அந்த மேற்கோள் குறி மூலம் அந்த டெக்னை மூடி பிறகு அதற்கு நாம் ஒரு தலையங்கத்தை அல்லது ஒரு விடயத்தை அங்கே கொடுக்கலாம். கொடுத்து அதனை டைப் செய்யும் இடத்திலே வலை மேலுடையில் அதனுடைய அந்த மீயினை முகவரியானது ஒரு நீல நிறத்தில் காட்டப்படும். இதுதான் மீயினை உருவாக்குதல், ஹைப்பர்லிங்கினை உருவாக்கும் டெக்னை எவ்வாறு பயன்படுத்துவது என்ற விடயத்தை கற்றுக்கொள்ளலாம். இதே இந்த ஆங்கர் ஒட்டின் மூலம், இந்த ஆங்கர் ஒட்டினை பயன்படுத்தி ஒரு பாடம் அல்லது ஒரு படிமம் அதற்கான மீயினை இங்கு கொடுக்கலாம். இங்கே சரியான பாதையை வழங்கப்பட வேண்டும். ஏ, HREF, சமன், மேற்கோள் குறி, அந்த படிமம் அல்லது பாடம் எங்கே அமைகின்றனோ அதனுடைய பாதையை சரியாக கொடுத்து அந்த டெக்னை க்ளோஸ் செய்வதன் மூலம் பிறகு அந்த படிமத்திற்கான மீயினை அல்லது அந்த பாடத்திற்கான மீயினை அங்கே காட்சிப்படுத்தப்படும்.